إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد كانت آياتي تتلى عليكم فكنتم على أعقابكم تنقصون مستكبرين به سامرا تهجرون صدق الله العلي العظيم الله நல்லடி யார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவடுகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டு பகுதிகளே வைத்திருக்கிறான். அது மனிதனுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்களுக்கும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று வெளிப்படையான ஒரு பகுதி, இன்னும் ஒன்று அந்த ரங்கம் என்று சொல்லுவோம். அகமும் புறமும் என்று சொல்லி அதனை தெளிவுபடுத்த முடியும். ஒன்று புறம், இன்னும் ஒன்று அகம். கண்ணுக்கு தென்படக்கூடியவைகள், கண்ணுக்கு தென்படாதவைகள். யஅலமூன ளாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒன்று இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியும், விளங்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ளாஹிருக்கு மாத்திரமானது பாத்தின், அதனுடைய மறைமுகம், அதனுடைய அடுத்த பகுதியை உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொன்றிலையும் இரண்டு பகுதிகளை வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு துஆ ஓதுவோம், கண்ணாடி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் நாங்கள் கண்ணாடியை பார்ப்போம். அது கண்ணாடி பார்க்கும் பொழுது மட்டும் ஓதப்பட வேண்டிய துஆவல்ல, ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் அந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். ஒரு மிக அர்த்தமுள்ள, ஒரு கருத்தாளம் கொண்ட ஒரு துஆ அது. நாங்கள் எத்தனைதான் துஆக்களை ஓதினாலும் அதனுடைய அர்த்தங்கள் தெரியாததினால் கிளிப்புள்ளையைப் போல துஆவை ஓதி முடித்து விடுகின்றோம். படித்துக் கொள்ளணும் என்ற ஆசை இருந்தாலும் அவகாசம் இல்லாமல் இருக்கின்றோம். படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேட்டம் இருந்தாலும் அதற்குரிய ஏற்பாடுகள் சமூகத்தில் இல்லை என்பது உண்மை. பல நூறு உலமாக்கள், ஒவ்வொரு மஹல்லாக்களும் இருக்கிறார்கள். மக்களை அரபு மொழி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல, நாளாந்த மோதக்கூடிய துஆக்களுடைய அர்த்தம் என்ன? காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரையிலும், ஏழு வயது தொட்டு மன்னரை வரையிலும் தொழுது கொண்டே இருக்கின்றோம். தொழுகையில் என்ன ஓதப்படுகிறது? எலும்பினதுமே துஆக்கள் ஓதுறாங்க. பிள்ளைகளுக்கு வாப்ப சொல்லிக் கொடுக்கிறார்கள், வாப்ப குழந்தைகளுக்கு வாகனிக்கும் பொழுது சுப்ஹான லதி சஹர்லனா ஒதுக்கும் பொழுது சொல்லுகின்றோம். சாப்பிடும் பொழுது துவா சொல்லிக் கொடுக்கின்றோம். டாய்லெட்டுக்கு வெளிவாசலுக்கு போய் வரும் பொழுது துவா ஒதுக்கின்றோம். இந்த துஆக்களுடைய அர்த்தம் என்ன? எங்களுடைய வாழ்க்கை ஒரு வகையான வெளிப்படையான வாழ்க்கை. ஏன் ஓதுகின்றோம்? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இதனுடைய கருத்தாளம் என்ன? இந்த துஆவுக்கும் நான் செய்யக்கூடிய செயலுக்கும் இடையில் உள்ள தொடர்பாளர் என்ன? வெளிவாசலுக்கு போய்விட்டு வந்து யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று மன்னிப்பு கேட்கின்றேன். உடுப்ப உடுத்துவிட்டு துவா ஓதுகின்றேன். தூங்கி எழும்பிவிட்டு துவா ஓதுகின்றேன். பள்ளியுள்ளுக்கு வரும்பொழுது துவா ஓதுகின்றேன். பள்ளியை விட்டு வெளியே போகும்பொழுது துவா ஓதுகின்றேன். ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டால் துவா ஓதுகின்றேன். ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா பதலாக பிஹி வஃபத்தலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா என்று சொல்லி துவா ஓதுகின்றோம். சிலருக்கு இந்த துவா பாடமாக இருக்கலாம். திருமணம் முடித்த ஆண்டு பாடமாக்கியிருப்போம். மனைவியினுடைய முன்னெத்தி ரோமத்தை பிடித்து இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ஹைரஹா வஅஸ்அலுக்க மஹைரமா ஜுபில்லத் அலைஹா வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா வஷர்ரிமா ஜுபில்லத் அலைஹா. இந்த துஆவை பாடமாக்கியிருப்போம். அதில் அர்த்தம் என்ன? அன்பான இஸ்லாமியர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், நன்மைகளுக்காக வேண்டி ஓதக்கூடிய குர்ஆன் அல்ல இது. நன்மைக்காக வேண்டி மட்டும் ஓதுவதாக இருந்தால் எம்மாத்திரமோ நன்மையான கர்மங்கள் சமூகத்தில் இருக்கிறது. செய்யறதுக்கு குர்ஆன் ஓத வேண்டும். வாழ்க்கைக்கு வெளிச்சம் பெறுவதற்காக வேண்டி குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி சந்தர்ப்ப துஆக்கள் எங்களை ஞாபகம் ஓட்டுகிறது. எங்களுடைய வாழ்க்கையை ஆடை அணியும் பொழுது ஒரு துஆ ஓதுகின்றோம், சாப்பிடும் பொழுது துஆ ஓதுகின்றோம். வாழ்க்கை பூராக பல நூறு துஆக்கள் இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய, சமூகத்துடைய நிலைமை என்னவென்று சொன்னால் உலகத்தில் ஒரே ஒரு மொழி, வாசிப்பதற்காக வேண்டி மட்டும் படிக்கக்கூடிய மொழி அரபு மொழியாக மாறிவிட்டது. ஜஸ்ட் ஃபார் த ரீடிங். எந்த ஒரு மொழியையும் வாசிப்பதற்காக வேண்டி மட்டும் யாரும் படிக்கிறது இல்லை. எத்தனையோ பேருக்கு சிங்களம் நலாக பேச தெரியும். சிங்களத்தில் வாசிக்கப்படக்கூடிய செய்திகளை கேட்டு விளங்கிக் கொள்வார்கள். சிங்களத்தில் சொல்லப்படக்கூடிய அறிவுறுத்தல்களை விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் சிங்கள எழுத்துக்குள் கூட தெரியாமல் இருக்கலாம், சிங்களம் வாசிக்க தெரியாமல் இருக்கலாம். நம்ம எத்தனையோ பேருக்கு ஆங்கிலம் தெரியாது. நாங்கள் மொழி ஆங்கில மொழி படித்தவர்கள் அல்ல. ஆனால் ஆங்கிலம் பேசவும் தெரியும், விளங்கிக் கொள்ளவும் முடியும், ஆனால் வாசிக்க தெரியாது. அரபு மொழி எடுத்தால் நேர் மறுபக்கம். நன்றாக வாசிக்க தெரியும். ஒரு மனிதனால் 20 நிமிடத்தில் ஒரு குர்ஆனை ஒரு ஜூஸ் குர்ஆனை ஓதி முடிக்க தெரியும். ஓதி முடிப்பதென்றால் வாசித்து முடிக்க தெரியும். ஓதுவதென்றால் வாசிப்பது. ஒரு 20 நிமிடங்களில் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள், ரமலானில் 20 குர்ஆன் ஓதி முடித்து விட்டேன். என்ன புரிந்தது, என்ன விளங்கியது? வெறுமனே நன்மைகளுக்காக வேண்டி மட்டும் ஓதப்படக்கூடியதல்ல குர்ஆன். ஓதுவதின் ஊடாக நன்மைகள் கிடைக்கும், விளங்குவதின் ஊடாக வாழ்க்கைக்கு வழிகாட்டி கிடைக்கும். அதில் ஒரு துஆ தான் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்த்து ஒரு துஆ. துஆவுக்கு அர்த்தம் என்ன? அது கண்ணாடியை பார்த்து மட்டும் ஓத வேண்டிய துஆவல்ல. ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் அந்த துஆவை ஓதிக்கொள்ள முடியும். அழகாக உடுத்துக்கொண்டு, தன்னை அலங்கரித்துக் கொண்டு, தன்னுடைய உடம்பை அழகுபடுத்திக் கொண்டு கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று சொல்லுகின்றோம், அல்லாஹும்ம ஹஸ்ஸின், அல்லாஹும்ம கம ஹஸ்ஸன்த ஹல்கி ஹஸ்ஸின் ஹுலுகி. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான துஆ. யா அல்லாஹ், என்னுடைய வெளித்தோட்டத்தை அழகுபடுத்தி வைத்தது போன்று உள்தோட்டத்தையும் அழகுபடுத்தி வைப்பாயா? கண்ணாடியை பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, நான் இவ்வளவு அழகானவனா? கண்ணாடியை பார்த்து என்னுடைய தவறுகளை என்னால் திருத்திக் கொள்ள முடியும். நான் முடி வாரி இருப்பது தவறு, நான் கிரீம் அப்ளை பண்ணி இருப்பது இந்த பக்கமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது, நான் மீசையை கத்தரித்திருக்கிறேன் சரியாக கத்தரிக்கப்பட்டில்லை, தாடியை ஷேப் பண்ணி இருக்கிறேன் அது சரியாக ஷேப் பண்ணப்பட்டில்லை, உடை உடுத்திருக்கிறேன் அது சரியாக அயன் பண்ணப்பட்டில்லை என்று சொல்லி கண்ணாடியை பார்த்து என்னுடைய வெளிப்படையான குறைகளை திருத்திக் கொள்வது போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், யா அல்லாஹ், என்னுடைய வெளித்தோட்டத்தை நீ அழகுபடுத்தி வைத்திருக்கிறாய், என்னுடைய வெளித்தோட்டத்தை நீ அழகுபடுத்தி வைத்திருக்கிறாய், மிகவும் அழகாக இருக்கின்றேன். எனக்கு கண் இருக்கு, எத்தனையோ பேருக்கு கண் இல்லை. எனக்கு கை இருக்கு, எத்தனை பேர் கை இல்ல. அல்லாஹும்ம கமா அஹ்ஸன்த கல்கி அல்லது கமா ஹஸ்ஸன்த கல்கி, என்னுடைய வெளித்தோட்டத்தை அழகுபடுத்தி வைத்தது போன்று குணத்தையும் அழகுபடுத்தி வைப்பாயா. இந்த சிந்தனையோடு இந்த துவா ஓதுங்க பார்ப்போம். வெளித்தோட்டத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்கின்றோம், எவ்வளவோ முயற்சிகள். காலையில் ஆபீஸுக்கு போகணும் என்றால் ஷூவை போலீஸ் பண்ணி வைக்கிறோம், ஷர்ட் டவுசர் அயன் பண்ணி வைக்கின்றோம். அது வீட்டில் கழுவினால் அது சுத்தமாக அவ்வளவு நீட்டாக கழுவிப்பட மாட்டாது என்று சொல்லி ரெகுலராகவே அதை லாண்டரிக்கு டோபிக்கு கொடுத்து அதை கழுகி எடுக்கின்றோம். வாகனத்தை கழுகின்றோம், நான் ஏறி வாகனிக்கக்கூடிய வாகனம். எங்களுடைய வெளித்தோட்டத்தை அழகுபடுத்துவதற்காக வேண்டி நாங்கள் எம்மாத்திரமோ முயற்சிகள் செய்கின்றோம். உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கோ, இந்த அந்த ரங்கத்தை, இந்த உள்ளத்தை, என்னுடைய குணத்தை அழகுபடுத்துவதற்கு நான் என்ன செஞ்சிருக்கின்றேன், எவ்வளவு நேரம் ஒதுக்கியிருக்கின்றேன். கண்ணாடியை பார்த்து அழகுபடுத்திக் கொள்வது போன்று குர்ஆனை பார்த்து, நல்லோருடைய வாழ்க்கையை பார்த்து, நல்லவைகளை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது. நாங்கள் விரும்பினோ விரும்பலையோ 52 ஜும்ஆ ஒரு வருடத்தில் கேட்போம். 52 முறை கண்ணாடியை பார்த்து என்னுடைய வெளித்தோட்டத்தை திருத்திக் கொண்டது போன்று வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு ஜும்ஆவை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள அவகாசம் கிடைத்திருக்குமா? கிடைத்திருந்தால் அல்ஹம்துலில்லா. இன்று ஜும்ஆவில் சொன்னார்கள், பொய் பேசுவதை பற்றி சத்தியம் செய்து விட்டேன், உடன்படிக்கை செய்து கொண்டேன் அல்லாஹ்விடத்தில், இதற்கு பிறகு பொய் பேச மாட்டேன், புறம் பேசுவது கூடாது என்று சொன்னார்கள், இதற்கு பிறகு புறம் பேச மாட்டேன், வட்டி வாங்குவது கூடாது என்று சொன்னார்கள், இதற்கு பிறகு வட்டி வாங்க மாட்டேன். கண்ணாடியை பார்த்து தன்னுடைய வெளித்தோட்டத்தை அழகுபடுத்திக் கொண்டது போன்று ஜும்மாவுடைய தினத்தில் அல்லது ஏதோ ஒரு உபன்யாசத்தை கேட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறதே, இதை திருத்திக் கொள்ள வேண்டுமே என்ற மனோநிலை கொண்டவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். கண்ணாடியை பார்த்தேன், நன்றாக விளங்குது, குறை விளங்குது, குறை நன்றாக விளங்குது, ஆனா குறைய திருத்திக் கொள்ள இல்லை. அப்ப நீங்க கண்ணாடியை பார்த்து என்ன பிரயோஜனம்? கண்ணாடியை பார்த்தீங்க, இந்த பக்கம் மீச கூடுதலாக வெட்டிப்பட்டிருக்குது, இந்த பக்கம் குறைவாக வெட்டிப்பட்டிருக்குது, இந்த ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் இல்லை. அப்ப பார்த்துட்டு அப்படியே போனீங்க, அப்ப கண்ணாடி பார்த்து என்ன பிரயோஜனம்? கண்ணாடியை பார்த்து உங்களுடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தானே கண்ணாடி பார்க்கிறீங்க, அதை பார்த்து குறைய திருத்திக் கொள்றோம் தானே. இதே மாதிரிதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளிலையும் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் எனக்கு ஒரு கண்ணாடியை போல, அதனுடைய வாழ்க்கையில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வெளித்தோட்டத்தினால் வரக்கூடிய மாற்றங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள். வெளிப்படையாக வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு நாடகம், அது ஒரு டிராமா, அது ஒரு ஆக்டிங். வெளித்தோட்டத்தில் ஒரு தீனுடையவரை போல, வெளித்தோட்டத்தில் ஒரு ஆலிமை போல, வெளித்தோட்டத்தில் ஒரு முஸ்லிமை போல, வெளித்தோட்டத்தில் ஒரு முஃமினை போல எங்களுக்கு நாங்கள் அடையாளம் இட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த அடையாளம் சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார், எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார். உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், ஒரு முட்டையை ரெண்டு விதமாக உடைக்கலாம், ஒரு முட்டை ரெண்டு விதமாக ஒரு முட்டையை உடைக்கலாம். ஒன்று அந்த முட்டையை வெளியில் இருக்கிற ஒரு சக்தி உடைக்கிறது, இந்த கையில் உள்ள ஒரு கரண்டி, ஒரு கத்தி அல்லது ஒரு செவர்ந்திய கோணர்ல ஒரு முட்டைய அடிச்சு உடைக்கலாம். ஒரு முட்டைய வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியால் அந்த முட்டை உடைந்தால் அந்த முட்டையினுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனா அந்த முட்டை உள்ளுக்கு இருக்கிற ஒரு சக்தியால் அந்த முட்டை உடைந்து வெளியே வந்தால் என்ன வரும்? ஒரு உயிர் வெளியே வரும், ஒரு உயிர் வெளியே வரும், ஒரு கோழி பிறக்கும், அது இன்னும் பல நூறு முட்டைகளை விடும், ஒரு மனிதனுக்கு குணமாக மாறும். இதே போலதான் எங்களுடைய வெளித்தோட்டத்தினால் வரக்கூடிய மாற்றங்கள் மற்றவர்களுடைய மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய காப்புணர்வுகளை தூண்டிவிடும், குரோகங்களை தூண்டிவிடும். என்ன இவர்களுடைய உடுப்பு மாறி இருக்கிறது, என்னுடைய பெண்களுடைய உடுப்பு மாறி இருக்கிறது, என்ன ஒரு வகையான இப்படிப்பட்ட நடைபெற்றுக் கொண்டு வெளிப்படையான மாற்றங்களை கொண்டு இந்த தீன் என்ன செய்யாது, வளராது. எங்களுக்கு இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கேயுமே நிம்மதியான வாழ்வு கிடைக்காது. ஒரு முட்டையினுடைய உள்ளிருந்து வரக்கூடிய சக்தி அந்த முட்டையை உடைக்கும் என்றிருந்தால் ஒரு உயிர் பிறப்பது போன்று எங்களுடைய குணத்தினால், எங்களுடைய அகலாக்கினால், எங்களுடைய பண்பாட்டினால், எங்களுடைய தகிப்புத்தன்மையினால், எங்களுடைய புரிந்துணர்வினால் இந்த உலகத்தில் எங்கு போனாலும் சரி கண்ணியவான்களாக வாழ முடியும். வெளிப்படையான மாற்றத்தின் மீது நாங்கள் கொடுக்கக்கூடிய கவனத்தை விடவும் அந்தரங்கமான உள்ரங்கமான மாற்றத்தின் பக்கம் எங்களுடைய கவனங்களை நாங்கள் திருப்ப வேண்டும். இதுக்கு என்ன வழி? நாங்கள் எல்லாருமே விரும்பினோ விரும்பலையோ வழிவாசலுக்கு போகத்தான் செய்கிறோம், டாய்லெட்டுக்கு போவோம், வாஷ்ரூம் போவோம். உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை களைவதற்காக வேண்டி டாய்லெட்ல போயிட்டு தனியே உட்கார்ந்து கொண்டு ஏந்த உடம்பில் இருக்கக்கூடிய யூரினையும் மலத்தையும் சலத்தையும் வெளியே கக்குவதற்கு வெளியே தள்ளிவிட்டு வருவதற்கு நாங்கள் தனிமையில் போகின்றோம். தனிமையில் தனியே போய் இருந்துதான் நாங்கள் யாரையும் கூட்டிக் கொண்டு போறதில்லை. ஒரு சின்ன புள்ள வயது வந்த புள்ள கூட தனியத்தான் போகும். டாய்லெட்டுக்கு யாரும் சேர்ந்து போறதில்லை. ஒளிச்சு ரகசியமாக ஏன் அந்த அழுக்கு அசுத்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதே மாதிரித்தான் போன்ற உடம்பினுடைய அழுக்கை நீக்குவதற்கு நீ தனிமையாக போவது போல கொஞ்சம் நேரம் அவகாசம் எடுத்துக் கொள்ளும் தனிமையில தன்னை பத்தி சிந்திக்கிறதுக்கு, தன்னை பத்தி சிந்திக்கிறதுக்கு, மத்தாக்களை பத்தி கேள்வி கேட்பது போன்று என்னிடத்தில் கேட்கப்பட வேண்டிய பல நூறு கேள்வி என்னிடத்தில் இருக்கிறது. கேள்வியும் நான் தான் கேட்க வேண்டும், பதிலும் நான் தான் சொல்ல வேண்டும். இவர்கள் முஸ்லிமாண்டு கேட்கலும் ஒருவரை பார்த்து, இவர்களும் நீங்களாண்டு கேட்கலும் ஒருவரை பார்த்து, பொய் பேசக்கூடியவன் முஸ்லிமாண்டு கேட்கலும், என்னப்பா நீ ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு வட்டி வாங்குறாயாண்டு கேட்கலும், என்னப்பா நீ ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஜினா செய்தியாண்டு கேட்கலும், என்னப்பா நீ ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்யறாயாண்டு கேட்கலும். பிறரை பார்த்து கேள்வி கேட்பது போன்று தன்னிடத்தில் நான் கேட்க வேண்டும். அதற்கு தனிமையில் ஒரு சில வினாடிகள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு சில மனித்தியாளர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லீம் தானா? தக்பீர் கட்டிக்கொண்டு வஜ்ஜஹத்தை வானமினல் முஸ்லிமீன் என்று சொல்லுகின்றேன், நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லுகின்றேன். உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லீம் தானா? எத்தனை வீதம் முஸ்லீம், எத்தனை வீதம் நான் முஸ்லீம்? ஏனென்றால் முஸ்லீம் பொய் சொல்ல மாட்டான், முஸ்லீம் வாக்கு மீற மாட்டான், முஸ்லீம் அமானிதத்தில் துரோகம் செய்ய மாட்டான். முஸ்லிம் எப்படிப்பட்டவன்? அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? அவனுடைய வாயால சரி அவனுடைய கையால சரி மற்றவனுக்கு தீங்கு விளைவிக்காதவன். கையால வாயால கண்ணால அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. மற்றொரு முஸ்லிம் என்னுடைய வாயினால் தீண்டப்பட மாட்டார்,
என்னுடைய கையினால் அவருக்கு அநியாயம் நடைபெற மாட்டாது. அப்படிப்பட்டவன் தான் முஸ்லிம். அந்த இஸ்லாம் எண்ணத்தில் இருக்கிறதா அல்லது நான் வெளிப்படையான முஸ்லிமா? எல்லா வகையான நோயும் என்னிடத்தில் இருப்பது போல சிலர்கிட்ட கேட்டா என்ன நோயாண்டு கேட்ட சொல்லுவாங்க. இல்ல, உலகத்தில் என்னெல்லாம் நோய் இருக்கிறதோ எல்லா நோயும் என்னிடத்திய உடம்பில் இருக்கிறது. டயபெட்டிக் பேஷண்ட், ஹை பிரஷர், கிட்னி ஃபெயில், கண் பார்வை குறவோ, காது சரியா கேட்கதில்லை, எலும்பில உட்கார இயலாது. ஏண்ட உடம்புல எல்லா நோயும் இருப்பது போல பாவம் என்று என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லா பாவமும் என்னிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவனா நான், அப்படிப்பட்ட ஒருவனா நான், இது உங்களுக்கு சொல்ல இல்லை, நான் எனக்கு கேட்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிக் கொள்வதற்கு நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் டாய்லெட்டுக்கும் வாஷ்ரூமுக்கும் போய்த்து அழுக்கை நீக்கிவிட்டு வருவது போன்று ஒவ்வொரு நாளும் சில மணித்தியாலங்கள், சில வினாடிகள் தனிமையில் இருந்து உள்ளத்தில் கைய வச்சு ஹாசிபு அன்புஸக்கும் அபுல அன்புஹாசபு. உங்கள்கிட்ட இன்னமொத்தர் வந்து கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் நீங்களே உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். இன்கம் டாக்ஸால வந்து உங்களுக்கு இவ்வளவு டாக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கிறது என்று சொல்லுவதற்கு முன்னால் அதற்குரிய டாக்ஸ சரியா கணக்கு பார்த்து நீங்களே கட்டிவிட்டா மிச்சம் பொருத்தமாக இருக்கும். ஹாசிபு அன்புசக்கும், நீங்க உங்களை கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள், செல்ஃபாக இவல்யூவேஷன் செஞ்சு கொள்ளுங்கள். எந்த வாழ்க்கைக்கு வேண்டிய இஸ்லாத்துக்கு எவ்வளவு சம்பந்தம், எந்த குடும்ப வாழ்க்கை, எந்த குடும்ப வாழ்க்கைக்கும் எனக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம், பள்ளியுள்ளுக்கு முஸ்லீம்களாக இருப்பதை விடவும் தெருவில் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் முஸ்லீம்களாக இருப்பது முக்கியம், முக்கியம். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு? இந்த நாட்டில் பல அமைப்புகள் இருக்கிறது, பல இயக்கங்கள், பல இயக்கங்கள். நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், மாற்று மதத்தவர்களுடைய மதஸ்தானங்களுக்கு கட்சி சாயம் பூசப்பட்டிருப்பது போல முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களுக்கு இயக்க சாயம் பூசிடவானது. மாற்று மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு என்ன சாயம், கட்சி சாயம் பூசப்பட்டிருப்பது போன்று இந்த பன்சல இந்த கட்சிக்குரியது, இந்த பன்சல அந்த கட்சிக்குரியது, இது பச்சைக்கு, இது சிவப்புக்கு, இது கருப்புக்கு, இது நீலத்துக்கு என்று அவருடைய வணக்க ஸ்தலங்களுக்கு சாயம் பூசிக்க பூசப்பட்டிருப்பது போன்று முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களுக்கு இயக்க சாயம் பூசிட வேண்டாம். பள்ளிவாசல் அல்லாவுக்கு சொந்தமான இடம், சிறுவர்களுக்கு சொந்தமான இடம், பெண்களுக்கு சொந்தமான இடம், சமூகத்துக்கு என்னென்னெல்லாம் நடைபெற வேண்டுமோ நலவுகள் அத்துணையும் இந்த பள்ளிகள் இருந்துதான் நடைபெறும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு? 1200 வருஷம் வாழுகின்றோம். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது அகிலா கால மட்டும்தான் வந்துச்சு, தாவாவால் இஸ்லாம் வரையில். தாவா என்பதினூடாக இஸ்லாம் இந்த நாட்டுக்கு வரையில், அகிலாக் என்ற தாவா தான் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்ததுக்குரிய காரணம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், தரியக்காக்கள், இதெல்லாம் ஒரு 100-200 வருட வரலாறை கொண்டவைகள். நீங்க உங்களுக்கு உண்டை சொல்லுகின்றேன், நீங்க எந்த இயக்கத்திலையும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுடைய கண், உங்களுடைய கால் எந்த இயக்கத்திலும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும் இஸ்லாத்தில். நாங்கள் முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், மிக வினயமாக, மிக அன்பாக, மிக இரக்கமாக இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எங்களுடைய வெளித்தோட்ட மாற்றங்களை விடவும் உள்தோட்ட மாற்றங்களின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம். அந்த மாற்றத்தை அடைந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒன்று சொன்னேன், தனிமையில் இருந்து கொஞ்சம் சிந்திங்கோ. இரண்டாவது சொல்லுகின்றேன், துஆ ரப்பனா ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி வந்த துஆ இது, ஓதி வந்த துஆ இது. தொழுகையில சுஜூது ஓதுவார்கள், தஹஜ்ஜத்தில் ஓதுவார்கள், யல்லா என் ஆத்மாவை நீ தூய்மைப்படுத்தி விடுவாயாக, உளப்பரிசுத்தத்தை நசீபாக்குவாயாக, மனதை சுத்தப்படுத்துவாயாக, இதற்கு முயற்சி செய்யுங்கள். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா. குர்ஆன் இதை பற்றி சொல்லுகிறது, உளப் பரிசுத்தம், உள்ளத்தை எப்படி தூய்மை செய்து கொள்வது. எனவே கண்ணாடியை பார்த்து தன்னுடைய வெளித்தோட்டத்தை அழகுபடுத்திக் கொள்வது போல, வெளிப்படையாக இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வது போன்று, உபன்யாசங்களையும் நல்ல பயான்களையும் நல்ல ஹொத்துபா பேருரைகளையும் கேட்டு, ஒவ்வொரு ஹொத்துபாவிலும் ஒரு மாற்றம், இந்த ஹொத்துபாவினால் இந்த மாற்றம், இந்த ஹொத்துபாவினால் இந்த மாற்றம். இந்த 2022 பிறந்து நான் நினைக்கிறேன் இது 6வது ஹொத்துபா என்று சொல்லி 6 ஹொத்துபாக்கள் கேட்டிருக்கிறோம் என்றிருந்தால், இந்த 6 ஹொத்துபாவினூடாக என்னுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் என்ன? இந்த ஹொத்துபாவில் இதை படித்துக் கொண்டேன், இந்த ஹொத்துபாவில் இதை கொண்டுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது, இந்த ஹொத்துபா என்னுடைய வியாபாரத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது. சுபஹானல்லாஹ். ஒவ்வொருவரும் இப்படியாக முயற்சிப்பது என்னுடைய உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இதுவும் ஒரு இபாதத் என்று சொல்லி நாங்கள் சொன்னாலும் நன்மைகள் கிடைத்துக் கொண்டே போகும், பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையில் மாற்றங்கள் நடைபெற மாற்றாது. எனவே வாழ்க்கை மாற வேண்டும் என்றிருந்தால் நானாக மாற வேண்டும். லா யுகையிருல்லாஹு பிகௌமின், அல்லாஹ் எந்த ஒரு கூட்டத்தையும் அவனாக மாற்றவில்லை. நீங்க மாற்றத்தை நாடி தேடி வெளியாகாத வரையில் நான் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்ள வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், குடும்பத்தோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வெளித்தோட்டம் அழகாக இருப்பது போன்று எங்களுடைய உள்தோட்டமும் அழகாக வேண்டும். அல்லாஹும்ம கம ஹஸ்ஸன்த ஹல்கி ஹஸ்ஸின் ஹுலுகி. யா அல்லாஹ், எங்களுடைய வெளித்தோட்டத்தை நீ அழகுபடுத்தி வைத்தது போன்று எங்களுடைய உள்ரங்கத்தையும் அழகுபடுத்தி வைப்பாயாக. யாருடைய வெளித்தோட்டம் மட்டும் அழகாக இருக்கிறதோ, உள்தோற்றம் அழகு பெறவில்லையோ, அவருடைய வாழ்க்கை ஒரு நாடகமாகத்தான் இருக்குமே அல்லாமல் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்க மாட்டாது. அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம் அனைவரையும் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.